SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முத்துகிருஷ்ணன்.
வணக்கம் சஞ்சயன்.
நீங்கள் சிட்னி நகரிலே கீழடி ஆய்வுகள் குறித்து ஒரு விரிவான பேச்சியாற்றியிருந்தீர்கள். கீழடி ஆய்வுகள் தற்போது என்ன நிலையில் இருக்கிறது என்று சொல்லுங்களேன்.
கீழடி ஆய்வுகள் என்பது மார்ச் 2015 தொடங்கப்பட்ட ஒரு ஆய்வு. அந்த கீழடி ஆய்வு தொடங்குவதற்கு அடிப்படையான காரணம், அங்கே வைகை ஆற்றுப்படுகையில் வைகை நதி தொடங்குகிற வெள்ளிமலை மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து அது 5 மாவட்டங்களை கடந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலே கடலில் கலக்குகிற இந்த 256 கிலோமீட்டர் நீளமும் அந்த ஆற்றுக்கு இருபுறமும் 8-8 கிலோமீட்டர் தொலைவில் ஏதேனும் தொல்லியல் சின்னங்கள், தொல்லியல் தொடர்புடைய இடங்கள் இருக்கிறதா என்பதை அந்த வைகை நதிநீர் ஆய்வு குழு விரிவாக மேற்கொண்டது. ஏறக்குறைய 2-3 ஆண்டுகள் அவர்கள் இந்த ஆற்றோரங்களிலேயே சுற்றித் திரிந்து ஏறக்குறைய 293 இடங்களை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இவை என, அதில் ரொம்ப முக்கியம் 170 இடங்கள் இதுவரை நாம் அறியாத புதிய இடங்கள். அப்படி 293 இடங்களும் அதில் 170 புதிய இடங்களும் அந்த 256 கிலோமீட்டர் நீளமும் நமக்கு ஏராளமான தொல்லியல் தடயங்கள் கிடைத்த வண்ணம் இருந்தது. ரோமானிய நாணயங்களிலிருந்து இடுகாடுகளிலிருந்து பல 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 விஷயங்கள் கிடைத்தது. அதன் முடிவில் அந்த இடங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி இங்கே கீழடி கொந்தகை என்கிற இந்த தொல்லியல் மேட்டுக்கு வந்தார்கள். ஏறக்குறைய 110 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு 3 கிராமங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த தொல்லியல் மேட்டை தொல்லியல் துறையினர் இந்த இடத்தை நாம் அகழ்வாய்வு செய்யலாம், தமிழர்கள் சார்ந்த ஒரு நாகரீகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு என்கிற ஒரு சந்தேகத்தின் பெயரில் அந்த இடத்தை அவங்க தோண்ட தொடங்கினார்கள். ஏற்கனவே நமக்கு சிந்து சமவெளி நாகரீகம் என்பது ஒரு திராவிட நாகரீகமாக எஸ்டாப்ளிஷ்டாக 1924 விரிவான அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கிடைத்தது. அதற்கப்புறம் 1940களிலே பாண்டிச்சேரி அருகில் இருக்கக்கூடிய அரிக்கமேட்டில் ஒரு மிக விரிவான அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டு அங்கே தமிழர்கள் வந்து உலகளாவிய வாணிபத்தில் ஈடுபட்டதற்கான பல்வேறு சான்றுகளை கண்டெடுத்தோம். அதற்கு பின்பு ஆதிச்சநல்லூர், கொடுமணல் என பல இடங்களிலே நாம் ஆய்வுகள் செய்திருக்கிறோம். பொருட்கள் நிறைய நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆதிச்சநல்லூரில் நிறைய ஈம எச்சங்கள் நமக்கு கிடைத்தது. ஆனால் தொடர்ச்சியாக தமிழ் ஆய்வாளர்களுக்கு, தமிழ் தொழிலாளர்களுக்கு பெரும் குறை இருந்தது. நம்மிடம் இலக்கியம் இருக்கிறது, நிறைய சங்க இலக்கியம் விவரிக்கக்கூடிய பொருட்கள் கிடைத்திருக்கிறது, எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் நமக்கு ஒரு வாழ்விடம் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய குறை என்பது இருந்தது. கீழடி நகரத்தில் அங்கே தொல்லியல் குழிகள் ஒவ்வொன்றாக 2015 மார்ச்சில் வெட்ட வெட்ட ஒரு முழுமையான நகரம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஏறக்குறைய 15,000 பேர் குடியிருந்த ஒரு நகரமாக அது இருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. அங்கே விரிவான ஆய்வுகள் செய்யப்படுகிறது. மார்ச் 2015 முதல் கட்டமும் மார்ச் 2014 2வது கட்டமுமாக அங்கே 2 ஆண்டுகள் மிக விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதில் ஒரு விரிவான நகரமே கீழே இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது. நிறைய வீடுகள், நிறைய பொருட்கள் அங்கே நமக்கு கிடைச்சிருக்கு. 1-2 பொருள் இல்லை, ஏறக்குறைய நமக்கு 5,300 பொருட்கள் அங்கே கிடைச்சிருக்கு. தானிய கலன்கள், செங்கல் சுவர்கள், வளையங்கள் போடப்பட்ட கிணறுகள், நிறைய ஓடுகள், முற்றங்கள் கிடைச்சிருக்கு. வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முற்றங்கள், அதே மாதிரி நிறைய தண்ணீர் தொட்டிகள் கிடைச்சிருக்கு. செங்கலால் கட்டப்பட்ட தண்ணீர் தொட்டிகள். அந்த தண்ணீர் தொட்டிகளின் சிறப்பு, அவைகளில் தண்ணீர் உள்ளே வருவதற்கும் அதிலிருந்து வெளியேறுவதற்கான இன்லெட் அவுட்லெட் பொருத்திய தண்ணீர் தொட்டிகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி எழுத்தாணி கிடைச்சிருக்கு, கொம்பால் செய்யப்பட்ட எழுத்தாணி, கண்ணாடி மணிகள், அதே மாதிரி மண்ணால் சுட்ட மண்ணில் செய்யப்பட்ட மணிகள், நிறைய உருவங்கள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி முத்திரைகள் நிறைய கிடைச்சிருக்கு, ஆபரண கற்கள், முத்து, கண்மை குச்சி அற்புதமான தாமிரத்தால் செய்யப்பட்டது. அதே மாதிரி இரும்பில் செய்யப்பட்ட சில வேளாண் கருவிகள், வளையல்கள், அணிகலன்கள், இதெல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட விளையாடுவதற்கான அந்த டைஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நிறைய ரோமன் பாட்டரின்னு சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமானவை அவை கிடைச்சது. கிராஃபிட்டி, அதாவது முத்திரைகள், வாழ்ந்த சமூகம் தொடர்பான முத்திரைகளும், நிறைய தமிழ் எழுத்துக்கள் அங்கே கிடைச்சிருக்கு.
இந்த முத்திரைகளில் என்ன பதியப்பட்டிருக்கு?
ஏறக்குறைய மீன் சின்னம் உள்ள முத்திரைகள் கிடைச்சிருக்கு. மீன் பாண்டிய மதுரையை குறிக்கக்கூடிய அந்த மீன் சின்னம் அங்கே கிடைச்சிருக்கு. ஏறக்குறைய 2,300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரீகம் இது. இந்த பொருட்களினுடைய நிறம், அங்கே செய்யப்பட்ட கரிய அந்த கார்பன் டேட்டிங் ஆய்வுகள், இவையெல்லாம் வந்து அது ஒரு 2,300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இடம் என்றும், அரிக்கமேட்டிலும் செந்துவெளி அகழ்வாய்விலும் கிடைத்த பொருட்களோடு இவை அச்சசலாக ஒத்துப்போகிறது, இவையெல்லாம் ஒரே நாகரீகத்தினுடைய தொடர்ச்சி தான் என்பதை நிறுவுகிறது. தமிழின் காலத்தை கீழடி இன்னும் பின்னோக்கி உறுதிபட அழைத்து சென்றிருக்கிற ஒரு மகிழ்ச்சியில் தொல்லியல் அறிஞர்கள் இருக்கிறார்கள்.
இது முதல் 2 அகழ்வுகள் இல்லையா?
ஆமாம்.
இப்ப இப்பொழுது மூன்றாவது அகலில் பல சிக்கல்கள் அல்லது சர்ச்சைகள் கிளப்பப்பட்டிருக்கின்றன, அதை பற்றி சொல்லுங்களேன்.
மூன்றாவது கட்ட அகழ்வாய்வுகள் இப்பொழுது தொடங்கியிருக்கிறது. ஸ்ரீராமன் என்கிற ஒரு புதிய அகழ்வாய்வு அதிகாரியினுடைய தலைமையிலே அந்த தேர்ட் ஃபேஸ் என்பது தொடங்கப்பட்ட நேரத்திலிருந்தே சிக்கலாகத்தான் இருக்கிறது.
அவர் புதிதாக நியமனம் செய்யப்படுவதற்கான காரணம் என்ன?
ஏற்கனவே இருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை அஸ்ஸாம் என்கிற ஏறக்குறைய ஒரு 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு ஏன் மாற்றல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை தமிழ் சமூகம் தொடர்ந்து மத்திய அரசாங்கத்திடம் முன்வைத்து வருகிறது. ஏனென்றால் தொல்லியல் என்பது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்பது மத்திய அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அப்புறம் இந்த வைகை நதி நாகரிக ஆய்வுகளை முழுவதிலுமே அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்பவர் தான் ரொம்ப பேஷனேட்டாக ரொம்ப ஈடுபாடோடு செய்திருக்கிறார். அப்பொழுது அவர் தான் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். இன்னொன்று, இந்த ஆய்வு என்பது இன்னும் 10 ஆண்டுகள் தொடர வேண்டிய ஆய்வுகள், இதை இப்போ முடிக்க முடியாது. அந்த இடத்துல இப்போ 2% இடத்த கூட நம்ம இன்னும் தோண்டலை. நம்ம 110 ஏக்கரை கண்டுபிடிச்சதில் 2% கூட தோண்டப்படலை. அப்போ இந்த மொத்த ஆய்வுகளையுமே அவரது தலைமையிலேயே செய்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு தொடர்ச்சி வேண்டும் இந்த ஆய்வுகளுக்குள்ள. அப்புறம் முதல் முறையாக நமக்கு ஒரு வாழ்விடம் கிடைத்திருக்கிறது, ஒரு ஹேபிட்டாட் கிடைத்திருக்கிறது, அதை முழு மனதோடு தோண்ட வேண்டும் என்று தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் இப்பொழுது ஒரு புதிய நபர் போடப்பட்டிருக்கிறார். அவர் வந்ததிலிருந்தே இதுவரை எந்த திசையில் கட்டிடங்களும் இந்த நகரமும் சென்றதோ அதுக்கு எதிர் திசையில் போய் 10 குழிகளை தோண்டினார். ஏறக்குறைய முதல் 2 கட்டங்களை விட இந்த கட்டத்திற்கு தான் அதிகபட்சமான நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை தான் அவர் வெறும் 10 குழிகள் ஏற்கனவே குறைவான குழிகளை தோண்டி இருக்கிறார். இன்னொன்று, இதுவரை 2 கட்டங்களிலே ஒவ்வொரு குழியும் எந்த ஆழத்துக்கு சென்றதோ அதற்கு அவர் செல்லவே இல்லை. அதற்குள்ளாகவே மேலோட்டமாக இருந்த பொருட்களை எடுத்து கார்பன் டேட்டிங் அனுப்பிட்டு குழிகளை மூடிட்டு இந்த ஃபேஸ் முடிஞ்சிச்சு என்று சொல்கிறார். இது நமக்கு ரொம்ப அழுத்தமான சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் நீங்கள் மேல்போக்காக இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்தீர்கள் என்றால் அதோடைய கார்பன் டேட்டிங் என்பது கம்மியாகத்தான் இருக்கும். இன்னொன்று, நீங்கள் ஏற்கனவே 2 ஃபேஸில் எந்த நடைமுறைகளை பின்பற்றினார்களோ அதைத்தான் இவரும் பின்பற்ற வேண்டும். அப்பதான் அந்த ஆய்வு சரியாக இருக்கும்.
SBS தமிழ் ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் எழுத்தாளர், சமூக ஆர்வலர் ஆ. முத்துகிருஷ்ணன். அப்படி பின்பற்றவில்லை என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்?
இல்லை, இந்த விவரங்கள் எல்லாமே இன்னைக்கு வெளிப்படையாகவே இருக்கு. அங்கே தொடர்ச்சியாக தொல்லியல் ஆர்வலர்கள், அறிஞர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க. ராமகிருஷ்ணன் இருக்கும்போது நம்மால் மதுரையினுடைய பொதுமக்கள் எல்லாம் போய் அந்த ஆய்வுகளை பார்த்தாங்க. இப்போ வந்திருப்பவர் வந்து யாரையும் சரியாக அங்கே அனுமதிப்பதில்லை.
முத்துகிருஷ்ணன், இப்போ அவர் அனுமதிப்பதில்லை என்று சொன்னால் எப்படி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அந்த ஆழங்கள் செல்லப்படவில்லை என்று?
இல்லை இல்லை, இப்போ உதாரணத்துக்கு இப்போ கீழடி என்கிற கிராமமே தொல்லியல் அறிஞர்களாக மாறியிருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த கிராமமும் அங்கே வேலை செய்கிறது. முதல் 2 கட்டங்களிலுமே தினசரி 100க்கு குறையாத நபர்கள் அங்கே வேலை செய்திருக்கிறார்கள். அதில் அவங்களுக்கு 6 மாதங்கள் அந்த வேலை வாய்ப்பை கீழடி கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த கட்டத்தில் வெறும் 20-25 பேர் கூட வேலைக்கு அமர்த்தப்படவில்லை. அப்போ அந்த கிராமத்திலே ஒரு பெரிய கொந்தளிப்பு இருக்கு. 2 கட்டங்களாக அவர் நல்ல 100 பேருக்கு வேலை கொடுத்தாரு, தோண்டணும் எல்லாரும் போய் ரொம்ப ஆசையாக அவர்கள் அந்த வேலையை செய்தார்கள். அப்போ இந்த கட்டத்தில் வெறும் 20-25 பேருக்கு தான் வேலை என்று 50 பேர் 60 பேர் அவர் 75 பேரை திருப்பி அனுப்பிட்டார். அப்போ இதுவே முதல்ல அந்த கிராமத்தில் அப்போ என்னப்பா அப்போ இந்த வருஷம் தோன்ற வேலையே நடக்குதா இல்லையான்னு அந்த கிராமத்துக்கே ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அப்போ அந்த கிராமமே அங்கே போய்கிட்டு இருக்கு, அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் போயிட்டே இருக்கார். அப்போ எல்லோருக்குமே ஒரு குழப்பம் இருக்குது. இந்த முறை வேலையே நடைபெறவில்லை, வேலை ஆட்களே அமர்த்தலை அப்படின்றதே முதல் சந்தேகம் நமக்கு கிளப்புகிறது. இன்னொன்று, இந்த ஆய்வுகள் முழுமையாக அந்த 110 ஏக்கரும் ஆய்வு செய்யப்பட வேண்டும், முறையாக செய்யப்பட வேண்டும். இன்னொன்று, ஒரு மிகப்பெரிய நாகரிகம் அங்கே இருக்கிறது என்றால் அதை தோண்டி பார்ப்பதில் மத்திய அரசாங்கத்திற்கு என்ன பிரச்சனை? அவர்கள் இதை முழு மனதோடு செய்ய வேண்டியதுதானே. அப்ப தமிழர்கள் தங்களுடைய காலத்தை பின்னோக்கி கொண்டு செல்வதும், தமிழ் மொழி தன்னை நிறுவுகிற ஒரு இடம், உலகத்தின் மிக தொன்மையான மொழி என்பதை உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மொழியில் அறிஞர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். இன்னைக்கு தமிழின் நிலை அப்படி இல்லை, தமிழ் அதிகாரத்தில் இல்லை, தமிழ் நீதிமன்ற மொழியாக இல்லை. தமிழ் இன்னைக்கு ஒரு அவலமான நிலையில் தான் தமிழகத்தில் இருக்கிறது. இன்னைக்கு ஒருத்தன் மருத்துவத்தை தமிழில் படிக்க முடியாது, பொறியியலை படிக்க முடியாது, அத்தனை கலை சொற்களும் தமிழில் இருக்கு. ஆனால் தமிழின் நிலை மிக மோசமாக இருக்கிறது.
சரி, இந்த 3வது கட்ட ஆய்வு வேலைகள் இன்னும் அறிக்கை இன்னும் வரவில்லை.
இல்ல, அறிக்கை முதல் 2 கிழமை இன்னும் வரல.
அது முடிவடைய முன்னரே நீங்கள் எப்படி இந்த 3வது கட்ட ஆய்வு சரியாக நடத்தப்படவில்லை, அதற்கான சான்றுகள் இல்லை என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்?
இல்லை, 3வது கட்ட ஆய்வுகள் எப்படி நடந்தது என்பதுதான் சந்தேகங்களை கிளப்புகிறது என்று நான் சொல்கிறேன். நாம் இதை பொறுமையாகவே கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்க்க முடியுமா என்று தெரியவில்லை. இதுதான் இப்போ குழப்பம். முதல் முறையாக ஒரு ஹேபிட்டாட் சைட் கிடைத்திருக்கிறது. அந்த ஹேபிட்டாட் சைட்டை, அந்த ஒரு வாழ்விடத்தை முறையாக முழு மனதோடு ஒரு ஆய்வில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? அது ஒரு முறையாக நடக்கிறதா இல்லையா என்ற ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது.
சரி, இன்னொரு கேள்வி முத்துகிருஷ்ணன், இந்த வானொலியிலே நாங்கள் ஒரு ஆசிரியர் தொல்பொருள் ஆய்வுக் கழகம் என்று ஒன்றை நிறுவி அவர்கள் வாலண்டியராக தன்னார்வ தொண்டாக பல இடங்களிலே இப்படியான ஆய்வு இடங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படியானவர்கள் செயற்பாடுகள் தொல்லாய்வு துறைக்கு தொல்லை கொடுப்பதாக தொல்லாய்வுத்துறை சொல்கிறது, அதை பற்றி நினைக்கிறீர்கள்?
தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தொல்லியல் கழகம் என்று ஒரு கழகம் இருக்கிறது. அது தொல்லியல் ஆர்வலர்கள் அனைவரும் இணைந்து வைத்திருக்கக்கூடிய கழகம். நானும் அதில் வாழ்நாள் உறுப்பினராக இருக்கிறேன். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான தொல்லியல் இடங்களை தன்னார்வலர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஆடு மேய்க்கிறவனும் ஒரு வாத்தியாரும் ஒரு விவசாயியும் யார் யாரோ தான் இன்றைக்கு தமிழகத்தில் இவ்வளோ கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் கிடைத்த ஒட்டுமொத்த கல்வெட்டுகளில் 70% தமிழில் கிடைச்ச கல்வெட்டுகள் தான். அப்போ இந்த இவ்வளோ பெரிய இத்தனை 1000 கல்வெட்டுகளை சிலைகளை எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்தது சாதாரண ஆர்வலர்கள் தான். அப்போ அந்த சாதாரணமாக தொழிலின் மீது ஆர்வமாக இருக்கக்கூடிய இந்த நபர்கள் தான் இந்த துறைக்கு ரொம்ப முக்கியமான ஆட்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் கண்டுபிடித்து கொடுத்தது தான் நிறையா. அதை போய் திருப்பி சிஸ்டமிக் எக்ஸ்ப்ளோரேஷன் தான் இவங்க பண்ணுவாங்க. அவர்களெல்லாம் நாம் கொண்டாட வேண்டிய போற்றப்பட வேண்டிய ஆட்கள் என்று தான் நான் நினைக்கிறேன்.
சரி, இப்போ முதல் 2 கட்ட அறிக்கைகள் எப்பொழுது வரும் என்று உங்களுக்கு தெரியுமா?
ஏறக்குறைய இந்தியாவிலே இதுவரை நிகழ் பெற்ற அகழ்வாய்வுகளில் 54 அகழ்வாய்வு ரிப்போர்ட்ஸ் பெண்டிங். இதுதான் நிலைமை. ஏன் 54 ரிப்போர்ட்ஸ் இத்தனை ஆண்டுகளாக பெண்டிங்காக இருக்கு? ஆதிச்சநல்லூரே இன்னும் வரல அப்படின்றாங்க. பொதுவாக ஒரு அகழ்வாய்வு நடந்து அது முறையாக ஆவணப்படுத்தப்பட்டு கார்பன் டேட்டிங் செய்யப்பட்டு ஒப்பீட்டு ஆய்வுகள் இலக்கியத்தோடு ஒப்பிடுறது வரலாற்றோடு ஒப்பிடுறது பல்வேறு கட்டங்களை கடந்து அது வருவதற்கே 5 ஆண்டுகளாவது குறைந்தபட்சம் பிடிக்கும் என்று தொழிலறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனால் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பல 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 ஆய்வறிக்கைகள் இன்னும் வெளிவராமல் இருக்கிறது என்பதுதான். அப்ப
இப்படி பார்த்தால அதாவது துறைகள் பல இருக்கின்றன, அதிலே தொல்லியல் துறை ஒன்று. மருத்துவத்துறைக்கு தேவையான செலவுகளுக்குத்தான் கவனம் அதிகமாக செலுத்தப்பட வேண்டும். தொழில் துறை மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு அவசியம் குறைந்தது என்று பார்த்து மற்ற துறைகளுக்கு நிதியை ஒதுக்கி அதனால் இது காலதாமதம் ஆகிறது அப்படி என்று பார்த்தால் என்ன?
இல்லை, அப்படி இல்லை. தொடர்ந்து கல்விக்கான ஒதுக்கீடு குறைந்து கொண்டே வருகிறது. இப்போதான் போன வாரம் பட்ஜெட் வந்திருக்கு, அது இன்னும் பாதாளத்துக்கு சென்றிருக்கிறது. அப்போ இன்னைக்கு கல்விக்கு ஒப்பானது தான் தொழிலும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லா துறைகளும் தான் முக்கியம். நீங்கள் இன்னைக்கு எல்லா துறைகளும் முக்கியம், அதற்குரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய குழப்பம். தொழில் துறைக்கான பட்ஜெட் என்பது அரசாங்கத்தினுடைய செலவுகள், அது ஒரு பொருட்டே இல்லாத ஒரு செலவு. இந்தியாவில் ரொம்ப சொற்ப செலவு தான். அப்போ அதை செய்வதற்கு இவங்க இவ்வளோ வருத்தப்படுகிறார்கள். எதற்கு ஒதுக்க வேண்டும் எதற்கு ஒதுக்கக்கூடாது என்பதில் இவர்கள் ஒரு பாரபட்சத்தை காட்டுகிறார்கள் என்றுதான் என் மனதுக்கு படுகிறது.
இந்த கீழடி போல் வேறு எங்காவது ஆராய்ச்சிகள் நடக்கிறதா?
இப்போது அழகங்குளத்திலே ராமநாதபுரத்திலே ஒரு மிக முக்கியமான சைட் கிடைச்சி அதற்கான வேலைகள் தொடங்கவிருக்கிறது. இன்னும் குழு வெளியிடப்பட்டிருக்கான்னு தெரியல. ஆனால் அந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு துறைமுக அருகில் ஒரு மிகப்பெரிய அகழ்வாய்வை மேற்கொள்ளப் போவதாக தகவல்கள் வெளியாகிட்டு.
சரி, நல்லது முத்துகிருஷ்ணன். நிலைய கழகத்திற்கு வந்து மீண்டும் உம்முடன் உரையாடியதற்காக மிக்க நன்றி.
நிச்சயம், ஆஸ்திரேலிய தமிழர்களோடு என் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஒரு மேடை அமைத்துக் கொடுக்கக்கூடிய SBS-க்கும் உங்களுக்கும் நன்றி சஞ்சய்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க SBS.com.au/Tamil